The Sports Weekender features interviews.
செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் உத்தம சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும். வலி அறிதல் அதிகாரத்திலிருந்து வரும் முதல் குறள், அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாதாகி தோன்றா கெடும். இதற்கு விளக்கம் என்னன்னா, தனக்குள்ள பொருளின் அளவை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப வாழாதவனுடைய வாழ்க்கையானது முதலில் வசதி உள்ளது போல தோற்றமளித்து பின்னர் தோற்றமும் இல்லாமல் கெட்டு போய்விடும் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், உளவரை தூக்காத ஒப்புரவு ஆண்மை வளவரை வல்லை கெடும். ஒருவன் தனக்குள்ள பொருளின் அளவை எண்ணி பார்க்காமல் செய்த உதவியின் மிகுதி பாட்டால் அவனது செல்வத்தின் அளவு இயல்பாகவே விரைவில் குறைந்துவிடும் என்கின்றார் திருவள்ளுவர்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். தெரிந்த பாடலின் தெரியாத தகவல். நான் முத்துக்குமார். எவ்வளவு கொண்டாடினாலும் இன்னும் 1000 மடங்கு தினம் தினம் கொண்டாடப்பட வேண்டியவர். சென்ற வாரம் 14 ஆகஸ்ட் இவருடைய நினைவு நாள். கவிஞர் நா முத்துக்குமாருடைய வரிகளின் மீது அதிகமாக நமக்கு பிரியம் கொள்ள செஞ்ச படம் எதுனா 7G ரெயின்போ காலனி. நினைத்து நினைத்து பார்த்தால் பார்த்தேன். பாடல்கள் மீது அதீதீகமான காதல். காதலிக்காதவங்க கூட அந்த காதலின் வலிய அப்படியேவும் அவங்களால உணரக்கூடிய அளவுக்கு பாடலா எழுதியிருப்பாரு. அதுல வரக்கூடிய ஒரு ஒரு வரியுமே ஸ்லாகித்து பேசக்கூடிய அளவுக்கு வரிகள் இருக்கும். எடுத்து படிக்கும் முன்னே எரியும் கடிதம் எதற்கு பெண்ணே. பேசி போன வார்த்தைகள் எல்லாம் காலந்தோறும் காதினில் கேட்கும் சாம்பல் கரையும் வார்த்தை கரையுமா. ஒரு 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 சரணமுமே அப்படி ஒரு அருமையான வார்த்தை பிரயோகம். அதுல நா முத்துக்குமாரின் வார்த்தைகள் அப்படி வந்து விழுந்திருக்கும். இந்த படத்தை தயாரித்து இயக்கியவர் செல்வராகவன், படத்திற்கு இசையமைத்தவர் யுவன் சங்கர் ராஜா, பாடலை பாடியவர் மறைந்த பாடகர் கே கே எனும் கிருஷ்ணகுமார் குன்னந்த். காதல்ன்றது முதல் கனவு. மனிதனுக்கு ரெக்கைகள் கொடுக்கும் அந்த முதல் கனவு முடிகிறதுக்கு முன்னாடியே அந்த கனவு கலைந்து விடுகிறது. இந்த மொத்த பாடலின் சாரத்தை மனதிற்குள் வாங்கி தனது காந்த குரலால் இந்த பாடலை சாகாவரமடைய செய்திருப்பார் கே கே என்னும் பாடகர். உண்மையில் நா முத்துக்குமார் நம்மிடம் இல்லை என்ற நினைவே நமக்கு ஒருபோதும் எழுவது கிடையாது. அனுதினமும் பாடல்களாகவும் கவிதைகளாகவும் புத்தகங்களாகவும் நம்மிடையே உரையாடி கொண்டிருப்பவரை எப்படி இறந்து விட்டார் என்று நம்புவதற்கு நம்மளால முடியல. உலகம் அழியும் நொடியில் கூட அவரின் பாடல் வரிகள் எங்கோ ஒரு இடத்தில் ஒலித்து கண்டுதான் இருக்கும். அதுவரைக்கும் நா முத்துக்குமார் உயிரோடுதான் இருப்பார். நா முத்துக்குமாரின் கவிதைகள் எவ்வளவோ இருந்தா கூட ஒரு ஒருத்தரையும் அசைச்சு பார்க்கக்கூடிய கவிதைனா இதான் நான் சொல்லுவேன். தூர் என்ற கவிதை. வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரும் உற்சவம் வருடத்துக்கு ஒரு முறை விசேஷமாக நடக்கும். ஆள் நீருக்குள் அப்பா முங்க முங்க அதிசயங்கள் மேலே வரும். கொட்டாங்குச்சி கோழி கரண்டி துருப்பிடித்த கட்டையோடு உள்விழுந்த ராட்டினம் வேலைக்காரி திருடியதாய் சந்தேகப்பட்ட வெள்ளி டம்ளர் எடுப்போம் நிறையவே. சேருடா சேருடாவென அம்மா அதட்டுவாள் என்றாலும் சந்தோஷம் கலைக்க யாருக்கு மனம் வரும். படைவென்ற வீரனாய் தலைநீர் சொட்ட சொட்ட அப்பா மேலே வருவார். இன்று வரை அம்மா கதவுக்கு பின்னிருந்துதான் அப்பாவோடு பேசுகிறாள். கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார் மனசுக்குள் தூரெடுக்க. 10 வரிகளுக்குள் அடங்கிவிடக்கூடிய ஒரு கவிதையில் ஒரு தலைமுறையின் மனதை சொன்ன அற்புதமான கவிதை நா முத்துக்குமார் அவர்களின் நினைவாக.
நினைத்து பார்த்தேன் நெருங்கி விலகி நடந்தேன் உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன். எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் எதற்கு பெண்ணே, உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன். நினைத்து பார்த்தேன், நெருங்கி விலகி நடந்தேன், உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன்.
விழிப்புணர்வு வந்தா கூட உடல் உறுப்புகளை தானம் செய்யறதுல இன்னும் படித்தவர்களுக்கே ஒரு சின்னதாக ஒரு மன கிளேசம் இருக்கதான் செய்யுது. தன்னுடைய நெருங்கிய சொந்தங்கள் மறைந்துவிட்ட காலகட்டத்தில் கூட அந்த உடல் உறுப்புகளை தானம் பண்றதுக்கான பெருந்தன்மையா முன்வர்றதுன்றது நிறைய படித்தவர்கள்ட்ட இல்ல. இத கமலஹாசன் ஒரு கவிதையை எழுதியிருக்காரு, உடல் சர்வதேச உடல் உறுப்புகள் தான தினத்திற்காக. மண்ணில் புதையவும் தீயில் கரியவும் சொர்க்கம் செல்ல உடலை போற்றி புழுக்க விடுவதும் எத்தகைய நியாயம்? ஏதிதில் லாபம்? எனக்கு பின்னால் எலும்பும் தோலும் உறுப்பெல்லாம் எவருக்கேனும் உயிர் தரும் என்றால் அதுவே சித்தி, அதுவே மோட்சம் என்றே நம்பிடும் சொர்க்கவாசி நான். மனித தோல் 15 கஜத்தில் 7 ஜோடி செருப்புகள் தைத்தால் அவை அத்தனையும் என்னை சொர்க்கம் சேர்க்கும். காணா இன்பம் தொடர்ந்து காண்போம். கண்ணை பிறரும் காண கொடுத்தாள். காற்றடைத்த பையின் இடத்தில் இன்னொரு உயிரை வாழவிட்டாள். ஆனாய் பிறந்த சோகம் போக்கி தாயாய் மாறத் தேர்ந்து விடலாம். மண்ணில் புதையவும் தீயில் கரியவும் சொர்க்கம் செல்ல உடலை பூற்றி புழுக்க விடுவதும் எத்தகைய நியாயம்? ஏதிதில் லாபம்? தானம் செய்வது தாய்மை நிகரே. தகனம் செய்யுமுன் தானம் செய்வீர், உமக்கில்லாததை தானம் செய்வீர். உலக நாயகன் கமலஹாசன் தன்னுடைய உடலை தானமாக எழுதி வச்சிருக்காரு. தன்னுடைய இறப்பிற்கு பின் தன்னுடைய உடலை மருத்துவ படிக்கும் மாணவர்களின் ஆராய்ச்சிக்காக உடலை தானம் செய்திருக்கின்றார். அதனால வருஷா வருஷம் உடல் உறுப்புகள் தான தினத்தென்று அவரால் ஒரு கவிதை எழுதப்படுகிறது. இந்த வருடம் எழுதப்பட்ட கவிதை இது.
நல்லது நேயர்களே, நம்முடைய அன்பு சகோதரி அவர்கள் உடல் உறுப்பு கொடை பற்றிய ஒரு விழிப்புணர்வு நமக்கு ஏற்படுத்தினார். சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாட்டில் மருத்துவத்துறையில் பணியாற்றி வரும் திரு ஃபிரெட்ரிக் தாஸ் அவர்கள் உடல் உறுப்பு கொடை பற்றி சொல்லும் பொழுது, தனிநபர் கொடுத்து விடுகிறார்கள், கொடை அளிப்பதற்கு சம்மதம் தெரிவிக்கின்றார்கள், ஆனால் அவர் இறந்த பிறகு அதை எடுப்பதற்கு அவருடைய குடும்பத்தினர் சம்மதிப்பதில்லை என்கின்ற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை அளித்தார். அதற்காக அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை உயிலில் எழுதுவது போன்ற பணிகளையும் அவர்கள் செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். எனவே அதுக்கான அந்த ஒரு விழிப்புணர்வு நமக்கு மட்டுமல்ல நம் குடும்பத்தினருக்கும் இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இதுல ஒரு கூடுதல் தகவல் என்னென்னா, என்னுடைய தந்தையார் அவர்கள் தான் இறந்த பிறகு உடலினை மருத்துவக் கல்லூரியினுடைய ஆராய்ச்சிக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று எங்களிடம் கேட்டுக்கொண்டார். அதற்காக பாண்டிச்சேரியில் இருக்கின்ற ஜிப்மர் மருத்துவமனைக்கு அவருடைய உடல் கொடையாக கொடுக்கப்பட்டது என்பது ஒரு கூடுதல் தகவல். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வந்து நா முத்துக்குமார் அவர்கள் நினைவு பதிவினையாக அவருடைய பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கமல்ஹாசன் அவர்கள் நடித்த பாவநாசம் திரைப்படத்தில் நா முத்துக்குமார் எழுதிய பாடலை அடுத்து கேட்போமா?
I'm not afraid to die. அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிந்தனை நேரத்திற்கான தலைப்பு உங்களுக்குள்ளே ஒரு கொலம்பஸ். அவன் ஓர் உறுதியான இளைஞன். நிறைய சாதிக்க வேண்டும் என்கின்ற வெறி அவனுள் இருந்தது. ஆனால் அவன் அப்பா சாதாரண நெசவாளி. ஒரு சராசரி அப்பாவின் மனநிலையில் ஆடைகளை நெய்யும் தனது தொழிலில் தன் மகனையும் சிக்க வைக்க அவர் தீர்மானித்தார். அவனும் சிக்கிக்கொண்டான். அவன் கைகள் ஆடைகளை நெசவு செய்த போதும் மனதோ கனவுகளை நெசவு செய்து கொண்டிருந்தது. என்றாவது எப்படியாவது எதையாவது சாதிக்கப் போவதாக கற்பனையாக திசை தெரியாத பேசித் தெரியும் வெற்றி இளைஞனாக அவன் இல்லை. அவனது எண்ணம் தெளிவாக இருந்தது. தீர்க்கமான திட்டம் தயாராக இருந்தது. கடல் மார்க்கமாக இந்தியாவை அடைய வேண்டும் என்ற கற்பனை கடலை விட பெரிதாக அவன் வசம் இருந்தது. பூமியிலிருந்து கிழக்கு திசையில் இருக்கும் இந்தியாவுக்கு தரை மார்க்கம் தவிர கடல் மார்க்கம் கண்டுபிடிக்கும் வெறி கப்பல் கப்பலாக அவனிடம் குவிந்திருந்தது. அந்த இளைஞன்தான் கிறிஸ்டோபர் கொலம்பஸ். உலகம் கடலுக்குள் மீனையும் முத்தையும் தேடிய போது புதிய நாட்டையே தேடும் எண்ணம் அந்த இளைஞனுக்கு இருந்தது. உதவத்தான் ஒருவரும் இல்லை. அவனோ அசரவில்லை. பல நாட்டு அரசர்களை நாடி உதவி கேட்டும் கப்பலும் கப்பல் கப்பலாக உணவும் இதர பொருளும் கப்பலை செலுத்தும் மனிதர்களையும் கொடுக்க எந்த அரசும் துணியவில்லை. அந்த தோல்விக்கு அவனது மனமோ பணியவில்லை. 10 வருட காலம் தொடர்ந்து போராடிய பின் ஸ்பெயின் நாட்டு அரசி இசபெல்லாவுக்கு கொலம்பஸ் மீது நம்பிக்கை பிறந்தது. 3 கப்பல்களையும் பயணத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களையும் இசபெல்லா தந்து உதவினாள். அடுத்த பிரச்சனை ஆரம்பமாயிற்று. கப்பலை செலுத்த கடல் பயணம் மேற்கொள்ள தேர்ந்த மாலுமிகள் வேண்டுமே. கொலம்பஸுக்கு உதவ எந்த தேர்ந்த மாலுமியும் தயாராக இல்லை. முன்பின் தெரியாத கடல்வழி பயணத்திற்கு உயிரை பணயம் வைக்க ஒருவரும் தயாராக இல்லை. ஆனாலும் கொலம்பஸ் நம்பிக்கையை விடவில்லை. சிறை கைதிகளை, மரணத்தின் விளிம்பில் நின்ற குற்றவாளிகளை, கொள்ளைக்காரர்களை அழைத்து போக விரும்பினார். எதிர்பார்த்த மரணம் அல்லது எதிர்பாராத பயணம் என்பதில் மரணத்தை விட பயணம் பரவாயில்லை என்று முடிவு செய்து 87 தண்டனையாளர்களை உடன் அழைத்து கொண்டு கொலம்பஸின் கப்பல் பயணித்தது. தண்டனை பெற்றவர்களை அழைத்து போவது எத்தனை கொடிய தண்டனை! கொலம்பஸ் அசரவில்லை. காற்றையும் கடலையும் கிழித்து கொண்டு அவனது கனவுகளின் நனவான கப்பல் கரையில் இருந்து மறைந்தது. அடுத்த குழப்பம் ஆரம்பமானது. கிழக்கே இருக்கும் இந்தியாவை அடைய புறப்பட்ட பயணம் தவறாக மேற்கே நோக்கி நிகழ்ந்துவிட்டது. அந்த தவறுதான் ஒரு புதிய சரித்திரத்தை படைத்தது. வீரர்களையும் தீரர்களையும் கடவுள் கைவிடுவதில்லை என்பது உண்மையாயிற்று. நம்பிக்கை உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பது நிரூபணமாயிற்று. மேற்கு நோக்கிய தவறான பயணம்தான் அமெரிக்காவை கண்டுபிடிக்க காரணமாயிற்று. ஏழை நெசவாளியின் கனவும் நனவும் நிஜமாகி அமெரிக்கா அவன் வசப்பட்டது. கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்த மாதிரி இனி கண்டுபிடிக்க பூமியில் என்ன இருக்கிறது? 5 கண்டங்களையும் அதன் உள் உறங்கும் எண்ணெய், நிலக்கரி, வைரம் உள்பட அனைத்தையும் அமெரிக்காவின் சேட்டிலைட்டுகள் கண்டுபிடித்து விட்ட பிறகு நாம் இனி கண்டுபிடிக்க என்ன இருக்கிறது என்று யோசிக்கிறோம் நாம் அல்லவா? கொலம்பஸை போல் நாம் அமெரிக்காவை கண்டுபிடிக்க வேண்டாம். ஆனால் ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒரு கொலம்பஸ் இருக்கிறான். அவனை முதல் கண்டுபிடித்தாலே நம் வாழ்வு வளமாகும். நன்றி.
பார்வை மொழி பேசுமே.
நேற்று தேவையில்லை, நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி போதுமே.
வேரின்றி விதை என்று விண்தூகும் மலை என்று இது என்னை வந்தோட்டம் பூக்குதே.
நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம். இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
இன்று தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையினுடைய பிறந்த நாள், அதாவது சென்னை நாள். சென்னைக்கு 387 வயதானாலும் இன்றளவும் இளமை மாறாமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் அதன் கல்வி நிலையங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள், கட்டடம் என பல அடையாளங்களை கொண்ட சென்னைக்கு கல்வி நகரம் என்கின்ற தனித்துவத்தை அளிப்பவை 2-3 நூற்றாண்டுகளை கடந்தும் கம்பீரமாக நிற்கும் பழம்பெரும் பள்ளிக்கூடங்கள். ஆசியாவின் முதல் ஆங்கில வழி பள்ளி சென்னை தொடங்கியது. சென்னைக்கு பெருமை சேர்க்கும் பழமையான சில பள்ளிகளின் வரலாற்றை புரட்டி பார்ப்போமா. போரில் மறைந்த பிரிட்டிஷ் படை வீரர்களுக்கு ஆதரவற்ற குழந்தைகளுக்காக கிழக்கிந்திய கம்பெனியினால் சென்னையில் செயின்ட் மேரிஸ் சேரிட்டி பள்ளி 1715 தொடங்கப்பட்டது. இந்தியாவில் முதல் பொது பள்ளியும் ஆசியாவின் முதல் ஆங்கில வழி பள்ளியும் இதுவே ஆகும். 1904 சென்னை நகருக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட செயின்ட் ஜார்ஜ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளி ஆதரவற்றோர் இல்லம் என்று பெயர் சூட்டப்பட்டது. இந்தோ சார்சானிக் பள்ளியில், அதாவது இந்த சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த சிவப்பு கலர் கட்டிடங்கள் இருக்கும், அதுக்கு இந்தோ சார்சானிக் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. அந்த பாணியில் கட்டப்பட்ட செங்கற்களால் கட்டப்பட்ட உயரமான மேற்கூரைகள், நீண்ட வராண்டாக்கள், நூற்றாண்டு கடந்த பல அடர்ந்த மரங்கள் சூழ்ந்த ஒரு வளாகம் இதனுடைய தனிச்சிறப்பு. தொடக்கத்தில் ஐரோப்பிய குழந்தைகளுக்கு மட்டுமே என்றிருந்த நிலை மாறி ஆங்கிலோ இந்தியன் பள்ளியாக பின்னர் உருவெடுத்தது. ஆங்கில மொழி திறனுக்கும் ஹாக்கி, கால்பந்து, தடகளம் முதலியான விளையாட்டுகளுக்கும் இங்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இங்குள்ள பழமையான நூலகத்தில் 18 நூற்றாண்டைச் சேர்ந்த பல அரிய நூல்கள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. 1400 மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு கல்வி புகட்டி வரும் இதே வலையில் ஆதார நோக்கத்தில் இருந்து தடம் பொருளாமல் இன்றளவும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அடைக்கலம் அளித்து வருகிறது. பள்ளியின் முதன்மை வகுப்பறை உலாகமும் தேவாலயமும் சென்னை பெருநகர வளர்ச்சி ஆணையத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட 400 மரபு கட்டிட பட்டியலில் இடம் பிடித்துள்ளது. ஆங்கிலேய பாதிரியார் ஜான் வெஸ்லி தொடங்கிய மெத்தடிஸ் திருச்சபையின் முறையில் சென்னை ராயப்பேட்டையில் வெஸ்லி பள்ளி 1818 ஆரம்பிக்கப்பட்டது. காலப்போக்கில் இந்திய ஆன்மாவை உள்வாங்கி செயல்பட இருந்த பள்ளி காந்தியடிகளின் கைவிளை தொழில் வழி கல்வியை கற்றுக் கொடுத்து அதன் மூலம் மாணவர்களுக்கு தற்சார்பு அடைய வழிகாட்டியது. பெரிய தூண்கள், அரைவட்ட வடிவ வளைவுகள், காற்றோட்டமான பெரிய வகுப்பறைகள் கொண்ட பழமையான கட்டிடம் என 19 நூற்றாண்டின் ஆங்கிலேயர் கட்டிடக்கலைக்கு இந்த பள்ளி வளாகம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இன்று வரை திகழ்ந்து வருகிறது. ஏட்டுக்கல்வி மட்டுமின்றி ஒழுக்கம், சமூக சேவை, மாணவர்களிடம் விதைப்பதில் இந்த பள்ளி தனித்துவம் பெற்றது. 2 நூற்றாண்டுகளை கடந்து இன்று நவீன வசதிகளுடன் அடித்தட்டு மக்களுக்காகவும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்காகவும் தரமான கல்வியை வழங்குவதில் முதன்மை நோக்கமாக இருக்கிறது. ஸ்காட்லாந்திலிருந்து வந்த கல்வியாளர்கள் முயற்சியினால் எழும்பூரில் ஒரு சிறிய பள்ளியாக சென்னை கிறிஸ்துவ கல்லூரி மேல்நிலைப் பள்ளி 1835 தொடங்கப்பட்டது. பின்பு மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜாக வளர்ந்து கல்லூரியும் பள்ளியும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு பள்ளி செயற்பட்டுக்கு மாற்றப்பட்டது. இந்த பள்ளியின் முதல் இந்திய தலைமை ஆசிரியர் குருவிலா ஜாக்கப் இந்தியாவின் நவீன கல்வி வரலாற்றில் சிகரம் என்று அழைக்கப்பட்டார். சிறந்த கல்வியாளருக்கான உரிய விருதான பத்மஸ்ரீ விருதினை 1971 இவருக்கு வழங்கப்பட்டது. இந்த பள்ளி கட்டிடம் கம்பீரமான விக்டோரியா காலனித்துவ கட்டிடக்கலையின் கலவையாகும். இந்தியர்களுக்கு ஆங்கில கல்வியை வழங்கும் முன்னோடியாக திகழ்ந்த இந்த பள்ளி கல்வியோடு சேர்ந்து கால்பந்து கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகளில் மாணவர்களுக்கு தீவிரமாக ஈடுபட்டு ஒரு தனித்துவம் கொண்டது. தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின், இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான், டென்னிஸ் வீரர் லியாண்டர் பயஸ் முதலான நபர்களும் அரசியல் தலைவர்கள் பலரும் விளையாட்டு வீரர்கள் அறிவியலாளர்களை உருவாக்கிய பள்ளி இன்றும் சிறப்பாக இயங்கி வருகிறது. மதராஸ் மாகாணத்தின் வர்த்தக மையமாக ஜார்ஜ் டவுன் பகுதியில் கத்தோலிக்க திருச்சபையினால் புனித மேரி ஆங்கில இந்திய பள்ளி 1839 தொடங்கப்பட்டது. பிராட்வே பகுதியில் நெரிசலான தெருக்களுக்கு இடையே அமைந்திருந்தாலும் காதி கட்டிடக்கலை கூறுகளை கொண்ட இந்த பள்ளி நுழைவாயிலில் உயரமான மர ஜன்னல்களும் கம்பீரமான பழமையின் கம்பீரத்தை உணர்த்துகிறது. தொடக்கத்தில் ஆங்கில இந்திய பள்ளி குழந்தைகளுக்காக தொடங்கப்பட்ட இந்த பள்ளி பின்னர் கல்விக்கான கதவுகளை அனைவருக்கும் திறந்துவிட்டது. நன்னெறி கல்விக்கு அதிக முக்கியத்துவம் தரும் இந்த பள்ளி கால மாற்றத்துக்கேற்ப நவீன மாநில பாடல் திட்டத்திற்கு தன்னை வெற்றிகரமாக தக்க வைத்துக் கொண்டுள்ளது.
சென்னை செந்தமிழ் முழுவதும் மறந்தேன், கேரள நாட்டுக்கிளே நீ சொல்ல வசியம் வைத்தாயோ சென்னை செந்தமிழ் மறந்தேன் நாளே, சென்னை செந்தமிழ் மறந்தேன் உன்னாலே, சென்னை செந்தமிழ் மறந்தேன் உன்னாலே, நீந்திரம் பழமினை மீனே நதியே விளகு கொடியே நான் சென்னை செந்தமிழ் முழுவதும் மறந்தே. நிறம் செம்பருத்தி போ நிறம் சாலையில் நீ நடந்தால் விபத்துகளாயிரம், உன்னை காணவே நிலம் தோன்றிடும், உன்னை காணவே நிலம் தோன்றிடும், இத்தனை அழகா என்று தேய்ந்திடும் சென்னை செந்தமிழ் மறந்தேன் உன்னாலே, சென்னை செந்தமிழ்
நல்லது நேர்களே, நிகழ்ச்சியினை நிறைவு செய்யும் நேரம் இது. இன்றைய நிகழ்ச்சியில் மறைந்த கவிஞர் நா முத்துக்குமார் அவர்கள் எழுதிய பாடல்களையும் நம்முடைய அன்பு சகோதரிகள் திருமதி அன்னபூர்ணி கல்யாணசுந்தரம் மற்றும் திருமதி மகேஸ்வரி சுப்பையா அவர்கள் கூறிய நல்ல கருத்துக்களையும் கேட்டு மகிழ்ந்தோம். இது பற்றிய உங்களுடைய விமர்சனங்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநிலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா.
பூவின் முகவரி காற்று அறியுமே, என்னை உன் மனம் அறியாதா? கூட்டி வைத்த என் ஆசை நேகங்கள் உன்னை பார்த்ததும் பொழியாதா? வளத்தே உசுருக்குள்ள குடுகட்டி காதல் வளத்தே.